வேதத்தை அறிந்தவர், வேத நூலை கற்றவர் என்றொன்றும் காட்டாமல் குசினியிலே அவர் வேலை செய்கின்றவராகத்தான் அவர் காணப்பட்டார். ஒரு நாள் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியிலே, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே உரையாற்றுவதற்கு எவரும் ஆயத்தமாக இல்லாத நிலையிலே அவருடைய கார்டியன் சொன்னார், நீர்தான் இன்றைக்கு உரையாற்ற வேண்டும் என்று. அப்படி அவர் உரையை ஆற்றிய பொழுது எல்லோரும் வியப்பிலே ஆழ்ந்து போனார்கள். குசினியிலே வேலை செய்கின்றவர், வீடு கூட்டிக் கொண்டு வேலை செய்கின்றவர், அங்கே அமைதியாக தாழ்மையாக வேலை செய்கின்றவர் இப்படிப்பட்ட போதகராக இருக்கின்றார் என்று சொல்லி அந்த ஸ்தாபகருக்கு உடனடியாக அறிவித்தார்கள். உடனடியாக பிரான்சிஸ் அசிசிக்கு அவர்கள் உடனடியாக அறிவித்து அந்த கணத்திலேயே அவர் சொன்னார், நீர் எங்களுடைய சகோதரர்களுக்கு போதகராக இருக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இறையியல் கற்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி அதே வேளையிலே அவர் சொன்னார், இறையியல் கற்பித்தலிலே மூழ்கி போக வேண்டாம், செபத்துக்கு முதல் இடத்தை தொடர்ந்தும் நீர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை என்னுடைய அன்பான சகோதரன் ஆண்டனிக்கு நான் சொல்லுகின்றேன் என்று ஒரு அருமையான கடிதத்தை பிரான்சிஸ் எழுதி அவருக்கு அனுப்பி அவரை போதக பணியிலே மாத்திரமல்லாமல் கற்பித்தல் பணியிலேயும் ஈடுபடுவதற்கு அவருக்கு உத்தரவை அளித்ததை நாங்கள் அறிகின்றோம். மிகவும் தாழ்மையாக இருந்தார். தனக்குரியதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மிகவும் தாழ்மையாக இருந்த ஒரு புனிதராக அவரை நாங்கள் காணுகின்றோம். இவருடைய ஆரம்ப வாழ்வை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஏன் இவர் ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவியாக வந்தார் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். ஏன் பிரான்சிஸ்கன் சபையிலே அவர் இணைந்தார்? முதலில் அவர் அகுஸ்டீனியன் சபையிலே தான் இணைந்தார். அவருடைய பெற்றோர்கள் வசதியான குடும்பம், ஏழை குடும்பம் அல்ல, வசதியான குடும்பத்தில் இருந்து அகஸ்டீனியன் சபையிலே அவர் சேர்ந்து கொண்டார். ஆனால் அங்கே பலர், அந்த துறவியாக வருகின்ற அவருக்கு பலர் சந்திக்க வருகின்றார்கள், விசிட்டர்ஸ் அளவுக்கு அதிகமானவர்கள் அங்கே வந்ததுனாலே அவர் சொன்னார், எனக்கு இந்த மடத்திலே இருக்க விருப்பம் இல்லை, என்னுடைய வீட்டிலே இருந்து மிகவும் தூரமான கோயம்புத்தூருக்கு என்னை அனுப்பி வையுங்கள் என்று இறந்து கேட்டு அங்கே 100 மைல்களுக்கு அப்பாலே இருக்கின்ற ஊருக்கு அவர் போயிருந்தார். அவர் தொடர்ச்சியாக இறைவனுக்கு முற்றாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆவலிலே வாழ்ந்தவர். பரிசுத்த ஆவியின் ஏவுதலிலே நான் செயற்பட வேண்டும், இறைவனுடைய சித்தத்தை அறிந்து நான் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவர் இருந்த பொழுது ஒரு நாள் பிரான்சிஸ்கன் துறவிகளுடைய எச்சங்கள் மொரோக்கோவிலே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அங்கே வேதசாட்சியாக மறித்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகளின் எச்சங்கள் வருகின்றன என்று அறிவித்த பொழுது அவர் அதை போய் பார்த்து, நானும் என்னை முற்றாக ஒரு வேத சாட்சியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் அங்கே இறந்து கேட்பதற்காக வந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகளிடம் சொன்னார், எனக்கு ஒரு ஆசையாக இருக்கின்றது, நான் உங்களோட சபையிலே சேர முடியுமா என்று. அவர்களும் ஊக்குவித்து அவருடைய சபையிலே அவர் சேர்ந்து கொண்டு அங்கே குருவாக துறவியாக திருநிலைப்படுத்த பெற்றவராக அவர் வேத சாட்சி மரணத்தை ஆசித்தவராக மொரோக்கோவுக்கு போக வேண்டும் என்று முனைந்து அதை கேட்டு கொண்டிருந்த வேளையிலே அங்கே போவதற்கு உத்தரவும் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அங்கே போய் சேர்ந்த கணமே இறைவனுடைய சித்தம் வித்தியாசமாக இருக்கின்றது. பெரிய ஒரு நோய், கடுமையான ஒரு வருத்தம் அவருக்கு வந்தவுடனே அவரை திரும்பி இஸ்பானியா தேசத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி போகின்ற வழியிலே ஸ்பெயினுக்கு போகாமல், இஸ்பானியாவுக்கு போகாமல் அவருடைய கப்பல் போய் இத்தாலியிலே அடைகின்றது. மெசினா பகுதியிலே சிசிலி அங்கே அடைகின்றது. அங்கேதான் அவருக்கு தெரிகின்றது, எங்களுடைய உன்னதமான புனிதமான ஸ்தாபகர் பிரான்சிஸ் அவர் அசிசிலே இருக்கின்றார், அவரை நான் பார்க்க வேண்டும், அந்த புனிதனை நான் பார்க்க வேண்டும், இத்தகைய ஒரு துறவர வாழ்வுக்கு மக்களை இட்டு செல்லுகின்ற அந்த மனிதனை நான் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்திலே அவர் இருந்த பொழுது புனித பிரான்சிஸை அவர் சந்திக்கக்கூடியவராக அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அருமையானவர்களே, அவர் ஒரு போதகராக, ஒரு மறை கற்றுக் கொடுப்பவராக இருக்கின்ற அதே வேளையிலே அவர் நினைத்தார், நான் இந்த வேலையை முழுமையாக செய்து கொண்டிருக்காமல் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். எத்தனையோ பதிதர்கள் இங்கே திரிகின்றார்கள், எங்கள் இத்தாலி பகுதியிலே பிரான்சிலே எத்தனையோ பதிதர்கள் திரிகின்றார்களே, இறைவனை எதிர்த்து பேசுகின்றவர்கள், திருச்சபைக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே, அவர்களை நான் மனம் மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே இறை வார்த்தையை அவர்களுக்கு நான் எடுத்து சொல்லி அவர்களை மனம் மாற்ற வேண்டும், அந்த தீய வழிகளிலே இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று முற்றுமுழுதாக மறைபோதக பணியிலே தன்னை ஈடுபடுத்த உத்தரவை பெற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, அவர் எல்லோரையும் சகோதரர்களாக பார்த்தார். அது பதிதர்களையும் மற்றும் எதிரிகளையும் மற்றும் புற இனத்தாரையும் அவர் சகோதரர்களாக பார்த்தார். புனித பிரான்சிஸுடைய ஆன்மீகத்திலே முக்கியமானது இயற்கை மற்றும் அனைத்து ஆட்கள் படைப்பு அனைத்துமே ஒரு உறவிலே இருக்கின்றது என்ற அந்த உணர்வு, அதை அவர் ஆழமாக தன்னுள்ளே பெற்றுக்கொண்டார். எல்லோரும் சகோதரர்கள். இந்த சகோதர மனப்பான்மையை அசிசியிலே நடந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு தொடர்ந்து நினைவுபடுத்துகின்றன. எல்லா மதத்தினரும் அசிசியிலே சேர்ந்து ஜபிக்கின்ற ஒரு சூழ்நிலை பல வருடங்களுக்கு முதல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று நாங்கள் என்னத்தை காணுகின்றோம்? இந்த பக்தர்கள் கூட்டத்திலே நாங்கள் என்னத்தை காணுகின்றோம்? எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்கள், வேறுபாடு இல்லாமல் புனித அந்தோணியாரே என்று அவரை தேடி வரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது பிரான்சிஸுடைய ஆன்மீகம் எல்லோரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற புனித அசிசி பிரான்சிஸுடைய ஆன்மீகம் ஆழமாக இங்கே வெளிப்படுவதை நான் பார்க்கின்றேன். எல்லோரும் சகோதரர்களாக, அருகிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பிற சமயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லோரையும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் பார்க்கின்ற தன்மை புனித அந்தோணியாருக்கு இருந்தது போல எங்களுக்கும் ஆழமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லோரையும் சகோதரர்களாக நான் பார்க்க வேண்டும். வேறுபாடுகளை மறந்து இறைவனுடைய படைப்பின் நன்மைத்தனம் இந்த மக்களிலே விளங்குகின்றது என்று குறிப்பாக ஏழைகள் எளியவர்கள் மட்டிலே புனித அந்தோணியாருக்கு இருந்த வாஞ்சையை விவரித்துக் கொண்டே போகலாம். 10,000 மேற்பட்டவர்களை கொலை செய்த கொடுங்கோலன் வெரோனாவிலே இருக்கின்றான். பதுவை வெரோனா பகுதிகளை அப்படியே கதிகலங்க செய்து பயங்கரமான கொடுங்கோலனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மக்களை எல்லாம் வருத்தி கொண்டிருக்கின்றான். திருச்சபையை எதிர்க்கின்றான் என்று அறிந்த பதுவை அந்தோணியார் அவரிடம் செல்ல வேண்டும், நான் அவனை காண வேண்டும், அவனை நான் மனம் திருப்ப வேண்டும் என்று வெரோனாவுக்கு புறப்படுகின்றார். எல்லோரும் பயப்படுகின்றார்கள். கொடுங்கோலனுக்கு பக்கத்திலே அவர்கள் கோடாலி தாங்கியவர்கள், கத்தி தாங்கியவர்கள் உடனே கொலை செய்வதற்கு ஆயத்தமாக நிற்பார்கள். கொலை செய் என்று அவன் சொன்னால் போதும், உடனே கொலை செய்வார்கள். அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் போய் அவனுடைய சன்னிதானத்துக்கு செல்லுகின்றார். உத்தரவு பெற்று உள்ளே நுழைகின்றார். புனித அந்தோணியாரிலே பேசுவது அவரல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை அவன் உணர்ந்து கொண்டான். உடனே கொலை செய் என்ற வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அங்கே சேவகர்கள். ஆனால் அந்த கொடுங்கோலன் அப்படியே இறங்கி தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருந்த அந்த கச்சையை அவனுடைய கழுத்திலே போட்டுக்கொண்டு அந்தோணியாருடைய பாதத்திலே விழுந்தான். அருமையானவர்களே, எந்த கொடுங்கோலனுக்கும் அஞ்சாத பரிசுத்த ஆவியின் வல்லமை, எந்த தீமையையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை புனித அந்தோணியாருக்கு இருந்தது. அநீதிகளை கண்டு தட்டி கேட்கக்கூடியவராக, ஏழைகள் எல்லாரும் வருத்தப்படுகின்றார்களே, துன்பப்படுத்தப்படுகின்றார்களே, இவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதே என்று அவர் உணர்ந்தவராக, இதற்கு மஞ்சாமல் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய ஆயத்தமாக அந்த கொடுங்கோலனை பார்த்து, நீ செய்வது தவறு, நீ இழைப்பது அநீதி என்று அவர் தெளிவாக அவனுக்கு எடுத்து கூறியது போல, நாங்களும் எங்களுடைய சமூகங்களிலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே மற்றவர்களுக்கு அநீதியை இழைத்து கொண்டு இருக்கிறவர்களாக இல்லாமல், மற்றவர்களுக்கு நீதியை வழங்குகின்றவர்களாக, மற்றவர்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று புனித அந்தோணியார் எங்களுக்கு முன்னுதாரணம் காட்டுகின்றார். அருமையானவர்களே, புனித அந்தோணியாரை பற்றி சொல்லுவதென்றால், இயற்கையோடு அவருக்கு இந்த உறவை பற்றி சொல்லுவதென்றால், ஒருமுறை அவர் போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பெரிய மழை, இடி முழக்கம், பெரிய சூறாவளி போன்ற ஒரு சூழ்நிலை சுத்தி கொண்டு வருகின்ற பொழுது பக்தர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களுக்கு நாங்கள் போக வேண்டும் என்று. அவர் சொன்னார், ஒரு இடமும் போக தேவையில்லை, இயற்கைக்கு நான் சொல்லுகின்றேன். அந்த இடத்திலே பெரிய மழை பெய்கின்றது. புனித அந்தோணியாருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவர்களை தவிர மிச்ச எல்லா இடங்களிலேயும் அந்த மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, ரீமினியிலே மீன்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வெளியே வந்து தலையை உயர்த்தி கொண்டு நின்றதை எல்லாம் நீங்கள் கதைகளிலே படித்திருப்பீர்கள். புனித அந்தோணியாரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய உருவத்தை, திருவுருவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவரை பார்க்கின்ற அதே வேளையிலே ஒரு அழகான சின்ன குழந்தையை பார்க்கின்றோம். அந்த சின்ன குழந்தை யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாலகன் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கரங்களிலே இருக்கின்ற அந்த பாலகன் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் மறந்து போக முடியாது. எதற்காக இந்த புனித அந்தோணியாருடைய பெருவிழா, எதற்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அவர் வாழ்ந்ததினாலே தான், இயேசு கிறிஸ்துவை கரத்திலே மாத்திரமல்ல உள்ளத்திலே சித்தத்திலே தன்னுடைய ஆழ்தன்மை முழுவதிலேயும் இயேசு கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனாக அவர் விளங்கியதனால் தான் அவருக்கு நாங்கள் விழா எடுத்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாளாக நாங்கள் இந்த விழாவிலே புனித அந்தோனியாரை காண வேண்டும். புனித அந்தோனியாரை காணுகின்ற வேளையிலெல்லாம் அந்த கையிலே இருக்கின்ற குழந்தை இயேசுவை நாங்கள் மறந்து போகவே முடியாது. அந்த இயேசுவுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் முழுமையாக அர்ப்பணித்தார். எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலேயும், ஏன் எந்த பிரான்சிஸ்கனுடைய சின்ன அறைக்குள்ளே நான் போகின்ற பொழுதும் கண்ட காட்சி என்ன? பொனவெஞ்சருடைய அறையாக இருக்கலாம், பிரான்சிஸ் அசிசியுடைய அறையாக இருக்கலாம், அந்தோனியாருடைய அறையாக இருக்கலாம். என்னத்தை நாங்கள் அங்கே காண முடியும்? அருமையானவர்களே, பரிசுத்த கன்னிமரியாவுடைய திருவுருவத்தை நாங்கள் அங்கே காண முடியும். புனிதர்களின் அரசியாக விளங்குகின்ற பரிசுத்த கன்னிமரியா அவளுடைய திருவுருவத்தை நாங்கள் அங்கே உள்ளே பார்க்க முடியும். அந்த அறைகளுக்குள்ளே முக்கியமான ஒரு காட்சியாக நான் அதை பார்த்திருக்கிறேன். பரிசுத்த கன்னிமரியா அவருடைய மரண வேளையை பற்றி நாங்கள் வாசிக்கின்ற பொழுது 7 சங்கீதங்களை அவர் பாடி கடைசியாக பரிசுத்த கன்னிமரியாவுக்குரிய பாடலை பாடிக்கொண்டு மரித்தார் என்று அவருடைய மரணத்துக்கு சாட்சியான துறவிகள் சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, பரிசுத்த கன்னிமரியா மட்டிலே புனிதர்கள் சிறப்பான ஒரு பக்தியை வைத்திருந்தார்கள். எல்லா புனிதர்களுக்கும் அரசியாக, நம் எல்லோருக்கும் அரசியாக பரிசுத்த கன்னிமரியா இருக்கிறதை புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அருமையானவர்களே, அநீதிகள் மக்கள் மத்தியிலே மாத்திரமல்ல தன்னுடைய சபையிலேயும் அநீதியான முறையிலே எலியாஸ் என்கின்ற ஒரு தலைவர் நடந்த பொழுது அவரை அவர் தட்டி கேட்கின்றார். பிரான்சிஸுடைய வழியிலே நீர் செல்லவில்லை, உலக போக்கிலே நீர் போகின்றீர் என்று சொல்லி பாப்பரசர் வரை அவருடைய பிரச்சனையை எடுத்து சென்று அந்த எலியாஸை இறக்குகின்றார். மக்களுக்கு மாத்திரமல்ல தன்னுடைய சபையிலே தவறுகள் இருக்கின்ற பொழுதும் அதை சுட்டி காட்டக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவி அவருக்கு கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாங்கள் நினைக்கின்ற பொழுது அவரை போல கொஞ்சமாவது நான் வாழுகின்றேனா? எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழுகின்றேன்? இறை வார்த்தையின் ஒளியிலே நான் வாழுகின்றேன். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் பாறையிலே கட்டப்பட்ட வீடாக இயேசுவிலே வேரூன்றிய மனிதனாக புனித அந்தோனியார் விளங்கியது போல நான் இறைவார்த்தையிலே கட்டப்பட்ட ஒரு ஆளாக இருக்கின்றேனா? மற்றவருடைய புத்தகங்களை வாசித்து விட்டு நிற்கின்றேனா? பரிசுத்த ஆவியின் ஒளியிலே இறைவார்த்தையை உணர்ந்தவனாக மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றேனா? அருமையானவர்களே, ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலே நிற்கின்ற பொழுது ஏதாவது பொருள் தொலைந்து போனால் சாந்த் அந்தோனியோ என்று இத்தாலியிலே கத்துவார்கள், சாந்த் அந்தோனியோ என்று கத்துவார்கள். பூசைக்கு போகாதவர்களும் கத்தி மண்டாடுவார்கள். அந்த நேரத்திலே தொலைந்த பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்கும். எவரென்றும் பாராமல் எல்லாருக்கும் அந்தரமான வேளைகளிலே உதவி செய்கின்ற புனிதராக இருக்கின்றதுனாலே தான் ஆயிரக்கணக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். புனிதருடைய பரிந்துரையால் இறைவன் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை பொழிந்திருக்கின்றார். குறிப்பாக நான் சொன்னது போல அந்த இடம்பெயர்ந்தோர் முகாம்களிலே அவதிப்படுகின்ற சகோதரர்களை நினைப்போம், எங்களாலான உதவிகளை செய்வோம், அவர்களுக்கு விடிவு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் நாங்களும் புனித அந்தோனியாரைப் போல வரும் வார்த்தைகளிலே நாங்கள் நின்றுவிடாமல் எங்கள் செயல்களினால் இறைவனுக்கு ஏற்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற அறச்செயல்களினால் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஒரு நாள் பரிசுத்த கன்னிமரியாவோடும் புனித அந்தோனியாரோடும் இறைவனுடைய சன்னிதானத்தை அடைய எங்களை ஆயத்தம் செய்வோமாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.
இதுவரை நற்செய்தியின் விளக்கத்தை அருட்தந்தை அவர்கள் மூலமாக கேட்டோம். இயேசு ஒரு தடவை குறிப்பிட்டிருக்கின்றார், நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்றால் உங்களுடைய செயல்களை வைத்தே மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று. அந்த வகையிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு எம்மை அறிமுகப்படுத்துவதிலும் பார்க்க நம்முடைய செயல்களாலே மற்றவர்கள் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியானவர்கள் என்பதை கண்டுகொள்வார்கள். அதனையே புனித அந்தோனியார் வாழ்ந்து காட்டினார். உடலின் உயிர்ப்பையும் மறுவாழ்வையும் விசுவாச பொருளாக நம்பும் நாம், புனிதர்களின் உறவை நம்பும் நாம். இனி எம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவன் பாதம் வைப்போம்.
அந்தோணியாரை தந்த இறைவனை போற்றுவோம். தந்தையை உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், தூய ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம். தந்தையே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், தூய ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம்.
நல்ல ஆயனாகிய இறைவனே, எமது தாய் திருச்சபைக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். எமது திருச்சபையின் பணியாளர்களை சிறப்பாக எமது மறைமாவட்ட ஆயர் குருக்கள் கன்னியர்களை நிறைவாக ஆசீர்வதித்து, போராட்டங்களும் சவால்களும் உள்ள உலகில் பயணிக்கும் அவர்களது வாழ்வும் பணியும் தியாகமும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பயன் சேர்வது போல் இறையாட்சியை அடையவும், அவ்வழியே தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளுக்கு விண்ணக வாழ்விற்கான வழியை காட்டுவதற்கு வேண்டிய ஞானத்தினையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வியத்தகு செயல்கள் பல புரிபவரே இறைவா, தமது வாழ்வால் உமது வழியை காட்டிய புனித அந்தோணியாரின் திருநாளை நினைவு கூறும் எம் பங்கு மக்களை உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்களது வாழ்வை வளமாக்கி இவர்களது உள்ளத்து ஏக்கங்களினையும் கண்ணோக்கியருளும். மேலும் எமது பங்கை சேர்ந்து வேறு மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் எமது உறவுகளை உமது இரக்க பார்வையால் நிரப்பி அவர்களது வாழ்வில் உமது ஆசீரை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலமாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உலகனைத்தையும் ஆளும் வேந்தரே இறைவா, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் ஆசீரை பெறுவதற்கு யாத்திரை செய்ய வந்திருக்கும் மக்களுக்காகவும், இப்புனிதரின் திருத்தலம் சிறப்புடன் விளங்குவதற்கு பல்வேறு வழிகளில் உதவி புரிவோர், பிற சமய சகோதரர்கள், அரச உத்தியோகத்தர்கள், சமூக சேவையாளர்கள் இவர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். இவர்கள் வாழும் இடங்களில் இவர்களை பராமரித்தருளும். இவர்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் ஏக்கங்களினையும் உள்ளத்து தேவைகளினையும் செவிமடுத்து அருள் பொழிய வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலமாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பேரிரக்கம் கொண்ட அப்பா தந்தையே, யுத்தம் ஓய்ந்தும் யுத்தத்தின் வடுக்கள் தொடரும் எமது தேசத்தை உற்று நோக்கும் ஐயா. யுத்தத்திலிருந்து விடுபட்டு முகாம்களில் வாழ்வோர், ஒருவேளை உணவுக்காக கையேந்தி நிற்கும் பிஞ்சு குழந்தைகள், அங்கவீனராக்கப்பட்டோர், கடத்தப்பட்டோர், காணாமல் போனோர், தமது உறவுகளை இழந்தோர், உறவுகளை பிரிந்து வாழ்வோர், தொடர்புகள் தகவல்கள் எதுவுமின்றி வாழ்வோர், சொல்ல முடியாத பலவித சுமைகளுடன் வாழ்வோர் அனைவரையும் உம் திருக்கரத்தில் தருகின்றோம். உமது கடைக்கண் பார்வையை எல்லோர் மீதும் செலுத்தியருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலமாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறிய தந்தையே இறைவா, இன்று மத்தியில் உமது பிரசன்னத்திற்காக ஏங்குகின்றோம். சொந்த மண்ணிலேயே ஏதிலிகளாகவும் அமைதியின்றி சஞ்சலத்துடனும் உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையிலும் வாழும் எம் தமிழினம் உரிமைகளுடனும் விருப்புடனும் சுதந்திரமாகவும் எவ்வித அச்சமுமின்றி அமைதியாக வாழ்வதற்கு ஏதுவான ஒரு அரசியல் தீர்வு மிக விரைவில் கிடைத்து தமிழ் மக்களாகிய எமது வாழ்வு சுபீட்சம் நிறைந்ததாக அமைந்திட அருள் புரியுமாறு புனித அந்தோணியார் மூலமாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். பல தடவைகளிலே நாங்கள் மறப்பது உண்டு. இந்த முறை இந்த விழாவிலே அவருடைய பரிந்துரையால் இறைவனிடம் கேட்க நீங்கள் விரும்புகின்ற கருத்துக்களை கண்களை மூடக்கூடியவர்கள் கண்களை மூடி அமைதியாக சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய சன்னிதானத்துக்கு உம்முடைய புனிதராகிய அந்தோணியாருக்கு நன்றி சொல்வதற்காக, அவர் எங்களுக்கு நீ தந்தமைக்காக நன்றி சொல்வதற்காக உம்மிடம் நாங்கள் வந்திருக்கின்றோம். அவருடைய பரிந்துரையால் இந்த வேளையிலே நாங்கள் கேட்ட கருத்துக்கள் உமக்கு தெரியும். சிறப்பாக துன்பப்படுவோர், கஷ்டங்களிலே இருப்போர், எதிர்காலத்தை பற்றி ஏங்குவோர், நோய்வாய்ப்படுவோர் என்று பலவிதமான பக்தர்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நீர் அறிவீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எது நல்லதோ அதையே தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் கேட்டு நிற்கின்றோம் தந்தையே. ஆமென்.
காணிக்கை பவனியிடம் வராது. உங்களிடம் உள்ள காணிக்கைகளை பீட பணியாளர்களிடம் ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். பொருட்களாக வைத்திருக்கின்றவர்கள் திருப்பலி நிறைவேற்ற வைப்பாடு நீங்கள் ஆலயத்திலே ஒப்படைக்க முடியும். ஆகவே பீட பணியாளர்களோடு உங்களுடைய சிறிய காணிக்கைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காணிக்கை பவனி இடம்பெற மாட்டாது.
திருப்பலியிலே அடுத்ததாக காணிக்கை வழிபாடு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. ஆண்டவன் எமக்கு தந்த அனைத்து வரங்களுக்காகவும் அவைகளை புதுப்பிக்கும் முகமாக நாம் இந்த காணிக்கை வழிபாட்டுடன் இணைந்து கொள்வோம். இந்த சின்ன சிறிய ஒருவருக்கு நீங்கள் கொடுப்பதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறிய அந்த இயேசுவின் வார்த்தையின்படி நாம் அனைவருக்கும் உதவியாற்ற வேண்டியவர்கள்.
சகோதரர்களே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி எல்லோரும் செபியுங்கள்.
எல்லாம் வல்ல இறைவாவும் புனிதர்களின் நினைவாக நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றலும் இந்த நற்கருணை அருட்சாதனம் உமது அன்பின் ஆற்றலை விளங்க செய்வது போல உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்துடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென்று திருவுளமானி. ஆகவே தூதரணிகளோடும் புனிதர்களின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. Hosanna, Hosanna, Hosanna.